இரவு வேளையில் உங்களோடு இருப்பதை ஒரு சிறப்புரிமையாக கருதுகிறேன். நம்முடைய 2013 மியூச்சுவலின் கருத்து கோட்பாடுகளும் உடன்படிக்கைகள் புத்தகத்தில் 87 அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதை குறித்து 3 அதிகாரங்களில் போதிக்கப்பட்டுள்ளது. இந்த அன்பான எச்சரிக்கை மிகவும் முக்கியம். இந்த கஷ்டமான கடைசி காலத்தில் நமக்கு பாதுகாப்பு, வலிமை மற்றும் அமைதியும் எவ்வாறு பெறலாம் என விளக்கம் அளிக்கிறது. நீங்கள் புனித இடங்களில் நில்லுங்கள், அங்கிருந்து அசைக்கப்படாதீர்கள். நான் இந்த கருத்தை பற்றி யோசிக்கும் போது எந்த பரிசு ஸ்தலங்களை குறித்து நமது பரமபிதா கூறுகிறார் என யோசிக்கிறேன். தலைவர் எஸ்ரட்டா பென்சன் சொல்லியபடி பரிசுத்தலங்கள் நம்முடைய ஆலயங்கள், திருச்சபை, இல்லங்கள் மற்றும் சியோனில் இருக்கும் பல இடங்கள். ஆண்டவர் பிரகடனம் செய்த மாதிரி இவ்விடங்கள் நமக்கு பாதுகாப்பும் புகலிடமாகவும் உள்ளது. இதற்கு மேலாக நாம் பல பரிசுத்தலங்களை காணலாம். இடம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமது முதல் எண்ணம் ஒரு உலக சம்பந்தமான சூழல்தான். அகராதியின் விளக்கம் என்னவென்றால், இடம் என்பது ஒரு தனித்துவமான நிலைமை அல்லது நமது மனநிலை என்பதே ஆகும். அப்படி எனில் பரிசுத்தலங்கள் காலத்தின் தருணங்களை குறிக்கிறது. குறிப்பாக ஆவியானவர் நமக்கு சாட்சி அளிக்கும் தருணங்கள், நமது பரமபிதாவின் அன்பை உணரும் தருணங்கள் மற்றும் நமது ஜெபத்திற்கு பதில் அளிக்கும் தருணங்கள். அதைவிடவும் நாம் எப்பொழுதும் துணிவுடன் சரியான காரியங்களை செய்யவும், அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் அதை செய்ய துணிவு இல்லாமல் இருக்க நீங்கள் ஒரு பரிசுத்தலத்தை உருவாக்குகிறீர்கள். ஜோசப் ஸ்மித்தின் சிறப்பான குறுகிய வாழ்க்கையில் பல பரிசுத்தலங்களில் உறுதியாக இருந்திருக்கிறார். அவர் சிறுவனான இருந்தபோது அவருடைய சமூகம் எந்த கிறிஸ்துவ மதத்தில் சேர்வது குறித்து குழம்பி இருந்தார். அவர் வீட்டின் அருகே இருந்த மரங்கள் அடர்ந்த இடத்திற்கு சென்று தனது முழங்காலில் சத்தமாக பரமபிதாவிடத்தில் ஜெபம் செய்தார். அவரது ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது. பிந்திய கால பரிசுத்தவான்கள் அவ்விடத்தை இப்பொழுது பரிசுத்த சோலை என அழைக்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள பல இளம் பெண்கள் இயற்கையில் பல பரிசுத்தலங்களில் நிற்கிறார்கள். பிந்திய கால பரிசுத்தவான்கள் இந்த அனுபவத்தை இளம் பெண்கள் முகாமில் பெறுகிறார்கள். ஒரு இளம் பெண்ணின் முகாம் அனுபவத்தை அந்த பெண்ணின் தலைவி என்னோடு பகிர்ந்து கொண்டார். இந்த பெண் சபையில் தீவிரமாக இல்லாததால் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை சோலையில் பெறுவதற்கு பற்றி சந்தேகம் இல்லாமல் இருந்தாள். அவள் தலைவியிடம் அவள் கூறினார், இந்த அனுபவம் மிக நல்லதாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுவதை குறையுங்கள். நான் இந்த முகாமில் இயற்கையை அனுபவித்து மகிழ்ச்சியாக கழிக்கத்தான் நான் வந்தேன். ஆனால் இந்த முகாமின் முடிவில் திறத்தில் ஒரு சாட்சி கூட்ட ஆராதனை நடந்தது. அந்த கூட்டத்தின் முடிவில் அந்த பெண் கண்ணீரோடு கூறினாள், எனக்கு வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை. இந்த ஆவிக்குரிய உணர்வு என்னோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இளம்பெண் அவருடைய பரிசுத்தலத்தை கண்டறிந்தாள். ஜோசப் ஸ்மித் மற்றொரு பரிசுத்தலம் அவருடைய படுக்கை அறை. சிலருக்கு இது ஆச்சரியமாகப்படும். அது தனது சகோதர சகோதரோடு தனது படுக்கை அறை பகிர்ந்து கொண்டார். அவர் விசுவாசத்துடனும் பணிவுடனும் ஜெபம் செய்யும் போது அது ஒரு பரிசுத்தலமாக மாறியது. அவர் விளக்குகிறார், நான் ராவினல் படுக்கைக்கு சென்ற பிறகு சர்வ வல்லமை கொண்ட ஆண்டவருடன் என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்குமாறு மன்றாடி ஜெபித்தேன். ஜோசப் ஸ்மித் பரிசுத்த சோலையில் காட்சியை கண்டு 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. 14 வயது ஜோசப் ஸ்மித் முடிவில்லாத கேலி, பரிகாசம் மற்றும் கொடுமைகளை தாங்கிக் கொண்டார். அதே ராத்திரி அவரது படுக்கை அறையில் தேவதூதன் மொரோனை ஜோசப்பை பெயர் சொல்லி அழைத்து அவரது மன்றாடுதலுக்கு பதில் அளித்தார். தேவதூதன் மரோனையிலிருந்து ஜோசப் அந்த ராவில் அருவியும் முன்னோக்கியும் ஆறுதலையும் பெற்றார். அந்த இரவு ஒரு பரிசுத்தலமாக மாறியது. நமது சபையினால் தயாரிக்கப்பட்ட ஆலயத்தின் எல்வச்சாளரில் கிடைக்கப்படும் ஆசீர்வாதங்கள் என்ற வீடியோவை நான் பார்த்தபோது மற்றொரு படுக்கையரம் ஒரு பரிசுத்தலமாக மாறிய சாட்சியை பெற்றேன். அந்த வீடியோவில் இங்கிரட் டெல்காடோ என்ற இளம்பெண் தனது ஆலயத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாள். அவள் கூறுகிறார், நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை விற்று இந்த உலகத்தின் வாழ்க்கையில் சத்தியத்தை பெறாதவர்களுக்கு அவசியமான பரிசுத்தலங்களை செய்ய ஒரு இடம் இருப்பது நமது பாக்கியம். அவள் பேசும்போது அந்த வீடியோவில் இங்கிரட் அவள் படுக்கை அறையில் வேத புத்தகத்தை படிப்பதை காண்பிக்கிறது. அந்த அறையில் பல உணர்ச்சிகரமான மேற்கோள்கள், வேத புத்தகங்கள், நாளேடு, தமது குடும்ப படங்கள், அவளுக்கு மிக பிரியமான மற்ற சாமான்கள் அவளை சூழ்ந்திருந்தன. அவளை அறியாமலே அவள் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு செல்ல ஒரு இடத்தை உருவாக்கி இருந்தாள். இங்கிரிட் அவள் உருவாக்கிய பரிசுத்தலத்தில் எத்தனை முறை வேத புத்தகம் படித்து பரிசுத்தாவியை உணர்ந்து ஜெபித்து தன் ஜெபத்திற்கு பதிலை பெற்றிருப்பாள் என யோசித்தேன். ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையின் லிபர்டி சிறை அவரது எதிர்பார்த்த இன்னொரு பரிசுத்தலம். மப்பர் ஜெஃப்ரி இ ஆலன் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் சிறை வாழ்க்கையை பற்றி கூறுகிறார். ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையில் இந்த சிறைவாசத்தை விடவும் கொடியரமான, சட்டவிரோதமான, அநியாயமான ஒரு கடின சமயம் இல்லை. மேலும் மூப்பர் ஹாலண்ட் கூறுகிறார், லிபர்டி சிறையை ஒரு கோயில் சிறை என கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் ஜோசப் ஸ்மித் அங்கு கஷ்டப்பட்டு பல ஆவிக்குரிய செயல்கள், வெளிப்படுத்துதல் மற்றும் பரிசுத்தமான காரியங்கள் அவர் பெற்றார். இந்த இரவில் இந்த வார்த்தைகளை கேட்கிற இளம் பெண்கள் தங்களுடைய லிபர்டி சிறையை அனுபவிக்கலாம். இந்த சிறையில் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு, அன்பை பற்றி அறியாமல் ஏளனப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, தாக்கப்பட்டு, அல்லது சில சமயங்கள் அடி உடை கூட பெற்றிருக்கலாம். லிபர்டி சிறை என்று எண்ணிய இடம் உங்கள் வாழ்க்கையில் உள்ளதா? அந்த நினைப்பை கொண்டிருக்கும் பெண்களுக்கு நான் மூப்பர் ஹாலண்ட் சொன்ன வார்த்தைகளை அளிக்கிறேன். படுமோசமான சமயங்கள், பழி நிறைந்த அநியாயங்கள் அனுபவிக்கும் போது கூட நமது பல பரிசுத்தமான வெளிப்படுதலோடு ஆழ்ந்த போதனையை தரக்கூடிய அனுபவங்கள் ஆண்டவரின் தாயையோடு பெறலாம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமெனில், தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை போலவே நமது கடினமான அனுபவங்களின் போதும் நாம் பரிசுத்த ஸ்தலங்களை அறிந்து மற்றும் உருவாக்கி நாம் நிலையாக நிற்கலாம். கர்ஸ்டன் என்கிற பெண், இளம் பெண், தன்னுடைய லிபர்டின் சிறையின் நடுவிலும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி என்னிடம் கூறினாள். அது அவளுடைய பள்ளியின் வாத்திய அறை. அவள் சொன்னால், நான் ஒவ்வொரு முறை அந்த அறையில் அடி எடுத்து வைத்தவுடன் நான் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டேன். அங்கு இழிவான, சிறுமைப்படுத்துகிற அல்லது கெட்ட வார்த்தை பேசப்படவில்லை. அதற்கு பதிலாக அன்பையும் ஆதரவையும் அளிக்கிற வார்த்தைகளையே கேட்டோம். இரக்கமே அங்கு நடைமுறை. அது ஒரு சந்தோஷமான இடம். நாங்கள் இசையை பயிற்சிக்கும் மற்றும் செயற்படுத்த போதும் அங்கே வாத்திய அறையில் பரிசுத்தாவி நிறைந்திருந்தது. அந்த அறை இது மாதிரி இருந்ததுக்கு காரணம் அந்த இசைப்பாட போதகர். அவர் ஒரு நல்ல கிறிஸ்துவர். உயர்நிலை பள்ளி காலங்களை நினைக்கும் போது அது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இடம். அப்பொழுது கடினமாக இருந்தாலும் நான் அதிலிருந்து மேலும் திறனை கற்றுக்கொண்டேன். எனக்கு அடைக்கலம் அளித்த அந்த பரிசு ஸ்தலத்தை, இந்த வாத்திய அறைக்கு எப்பொழுதும் நான் நன்றியுள்ளவளாக இருப்பேன். இன்று இரவு நீங்கள் உங்களுடைய பரிசு ஸ்தலங்களை பற்றி சிந்தித்தீர்களா? நான் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை தங்களுடைய பரிசுத்தலங்களால என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொன்னேன். உலகத்தில் ஒரு இடமாயிருந்தாலும், காலத்தில் ஒரு தனமாக இருந்தாலும், இந்த இடங்கள் நமக்கு ஒரு பரிசுத்தமான மகத்தான திறனை அளிக்கும். நான் கேட்டதில் இது இங்கே ஒரு செருமையான மென்மையான மறுமொழிகள். நான் ஒவ்வொரு முறை என்னுடைய சபை குருமான ஆசீர்வாதங்கள் பெற்று படிக்கும் போது என்னுடைய பரமபிதா என்னை அறிந்து என்னை நேசிக்கிறார் என உணர்கிறேன். நான் என்னுடைய இளம் பெண்களின் தலைவியோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட உள்ளது என வாய்ப்பு அளித்தார். நான் பரிசுத்தாவியை எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஏவுதலை அடைந்தேன். எனது ஆயரை சந்திக்க நான் குறித்தேன். நான் சென்ற ஒரு விருந்தில் பலர் குடித்துக் கொண்டும் தகாத காரியங்களை ஈடுபட்டு கொண்டும் இருந்தார்கள். பரிசுத்தாவி என்னுடைய வீட்டிற்கு செல்ல என்னுள்ளே கூறியது. சமூக விளைவுகள் இருக்கும் என அறிந்தும் நான் வீட்டிற்கு திரும்பினேன். இங்கு சத்தியத்தை நான் வாழ முடியும் என்ற நம்பிக்கை அந்த கணத்தில் நான் அறிந்தேன். நான் ஒரு ஓய்வு நாள் திருவிருந்து கூட்டத்தில் பாவ நிவர்த்தியை பற்றி யோசித்தேன். நான் மிகவும் கோபம் கொண்டிருந்த ஒருவரை மன்னிக்க வேண்டும் என உணர்ந்தேன். அவர் எனது மனதை மிகவும் புண்பட்டி இருந்தார்கள். நான் அவர்களை மன்னிக்க முடிவெடுத்தது என்னுடைய தின வாழ்க்கையில் பாவ நிவர்த்தியை அளிக்கும் ஒரு நல்ல காரியம். நான் இளம் பெண்கள் புது தொடக்கங்கள் கூட்டத்திற்கு சென்று வந்து படுக்க ஆயத்தம் படுத்திக் கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் என்னுடைய கன்னத்தில் முத்தமிட்டு பிறகு என்னை அவள் நேசிக்கிறார் என கூறினார். நான் 12 வயதான தினத்தன்று சபையிலிருந்து இளம் பெண்கள் என் வீட்டுக்கு வந்து களி கூர்ந்தனர். அந்த காரியம் எனக்கு அன்பையும் ஆதரையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரு மாலை நேரத்தில் என்னுடைய தோழியிடத்தில் எனக்கு தெரிந்த சத்தியத்தையும் புக்காம் மார்மன் பற்றியும் துணிவாக பகிர்ந்து கொண்டேன். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய ஞானஸ்தானத்திற்கு சென்றேன். நாங்கள் இருவரும் சபைக்கு ஒன்றாக சென்றோம். என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு சமயம் நான் மிகவும் பயந்து போய் தனிமையாக இருப்பதாக எண்ணினேன். நான் அமைதியாக ஜெபம் செய்தேன், பரமபிதாவே, எனக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை, தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யும். சிறிது நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு மனிதர் என்னிடம் உண்மையான ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். அந்த கணத்தில் நான் அமைதியை உணர்ந்தேன். நான் ஒப்புக்கொள்ளப்பட்டதை அறிந்தேன். எல்லாம் மாறியது. தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலின் வார்த்தை என் மனதில் வந்தது. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். மற்றவர் மூலமாக நமது தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். உண்மை, பரமபிதா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தார். அவரது மகளுக்கு உதவ இன்னொரு மனிதனை அனுப்பினார். எனக்கு அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாகிவிட்டது. அன்பான இளம்பெண்களே, இன்றிரவு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல பரிசுத்த ஸ்தலங்கள் உள்ளன. நீங்கள் வீடு திரும்பி சென்ற பிறகு உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற மற்றும் நீங்கள் அறிந்து கொண்ட பரிசுத்த ஸ்தலங்களை ஒரு ஏட்டில் பதிவு செய்யுங்கள். 1000 மேற்பட்டோர் பரிசுத்த ஸ்தலங்களில் நிற்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிகிறேன். நீங்கள் சத்தியத்தையும் நீதியும் நிலை நாட்ட சின்ன, சாதாரண மற்றும் மகத்தான வகைகளில் செயல்படும் போது உங்கள் சாட்சிகள் வளர்ந்து கனப்படுத்தப்படும். இந்த சபையின் மேன்மையான இளம் பெண்கள், நீங்கள் என்னுடைய வீராங்கனைகள். நான் உங்களை நேசிக்கிறேன். நாம் பரமபிதாவின் மீது வைத்திருக்கும் மேன்மையான அன்பை அறிவேன். இயேசு கிறிஸ்து சத்தியத்துவம் உண்மை என நான் சாட்சி அளிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தலங்களில் நின்று அசைக்கப்படாமல் இருக்க கிறிஸ்து மிதவையை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நம்முடைய உண்மையான ஊக்கம் அளிக்கிற தீர்க்கதரிசி என நான் அறிந்து அவரை நேசிக்கிறேன். இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமேன்.